ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஞ்சு குடிக்கொரு சந்ததி என்கிற தலைப்பிலே ஆண்டாளுடைய திருப்பாவையை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பேசித்தே பேசும் ஏகக்கண்டர்கள் என்று ஆழ்வார்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். அதற்குச் சேர ஆண்டாள் எவ்வாறு மற்ற ஆழ்வாருடைய அருள் செயலை அழுத்தி திருப்பாவையை அருள் செய்திருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அதிலே 27வது பாசுரம், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்கிற பாசுரத்தை இப்பொழுது அனுபவிக்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று எம்பெருமானை அழைக்கிறாள் ஆண்டாள். கூடாரை, கூடமாட்டோம் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, எம்பெருமானோடு யார் கூடமாட்டோம் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை ஜெயிப்பவன் எம்பெருமான். எவர்கள் கூடுவேன் என்று இருக்கிறார்களோ, எம்பெருமானோடு கூடுவேன் என்று இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே எம்பெருமான் தோற்பன் என்கிற அர்த்தம் காட்டப்படுகிறது. நாயனார் தம்முடைய வியாக்கியானத்திலே பரசுராமன் எப்படி பெருமாளை எதிர்த்தார் என்னும் காட்டியிருக்கிறார். அப்படி எதிர்த்த பரசுராமரை எம்பெருமான் வென்றான் என்று அங்கே அந்த சரித்திரத்தை காட்டுகிறார். அடுத்து வனங்களில் அரக்கன் என்கிற ராவணன், இது வனங்களில் அரக்கன் பெரிய திருமொழி பாசுரம். அதில் ஆழ்வார் வனங்களில் அரக்கன் என்று ராவணனை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ராவணனை எம்பெருமான் ஜெயித்தான். முதலிலே நிறைய வாய்ப்புகள் கொடுத்தான். என்ன, இன்று போய் நாளை வான்னு சொன்னது, இல்லை அங்கதனையும் திருவடியையும் விட்டு தூது விட்டது என்ன இப்படி பார்த்தான். அவன் கடைசி வரைக்கும் வணங்க மாட்டேன் என்று இருந்ததனாலே எம்பெருமான் அவனை வென்றான். ஆக கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. இன்னொரு பாசுரம் நான்முகன் திருவந்தாதி, இதிலே 8வது பாசுரம், இலைத்துணை மத்தன்னெஞ்சே ஈசனை வெண்ண சிலை கொண்ட செங்கன்மார் சேரா குலை கொண்ட ஈரைந்தலையான் இலங்கை ஈடழித்த கூரம்பனல்லால் குறை என்று பாசுரம். இங்கே சேரா குலை கொண்ட ஈரைந்தலையான் என்ன, எப்பொழுதும் சேரமாட்டேன் என்று இருக்கக்கூடியவன், ந நமேயம் என்று பெரியவாச்சியன் பிள்ளை இவ்விடத்திலே அருள் செய்கிறார். ஏன்னா ராவணன் என்னை இரண்டாக பிளந்தாலும் நான் ஒரு காலம் முன்னோக்கி விழமாட்டேன், வணங்க மாட்டேன் என்று சொல்லுபவன், ந நமேயம் என்று அவனே தெரிவிக்கிறான். என்னை இரண்டாக பிளந்தாலும் நான் வணங்க மாட்டேன், ஏனென்றால் இது எனக்கு சகஜமானது, என்னோடு கூட பிறந்தது, அதை மீற முடியாது, அதிக்கிரமிக்க முடியாது என்று தெரிவிக்கிறான். நான் அமேயந்து கஷ்யச்சித்து என்று சுவாவோ துரதிக்கிரமஹா என்று இந்த சுவாவத்தை, இயற்கையான சுவாவத்தை என்னால் மீற முடியாது என்று சொல்லுகிறான். அப்படி இருக்கக்கூடியவர்களை எம்பெருமான் ஜெயிக்கிறான் என்பதை ஆண்டாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று அருள் செய்கிறாள். அடுத்து நாடு புகழும் பரிசு என ஆண்டாள் அருள் செய்கிறாள். அதாவது நாடே புகழும்படியாக இவர்கள் பரிசை பெறுகிறார்கள். அதாவது நெடுங்காலம் எல்லாராலும் அவமானப்பட்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் தீரும்படியாக எப்படி கண்ணன் கொடுத்தான், எப்படி இந்த பெண்கள் எல்லாம் பெற்றார்கள் என நாடே கொண்டாட வேண்டும். அப்படிப்பட்ட கொண்டாட்டம் நாடு புகழும் பரிசு என்று தெரிவிக்கிறாள். பாரோர் புகழான ஆரம்பித்தார் திருப்பாவை, அதையே கொண்டு தலை கட்டுகிறாள். இங்கே நாயனார் இரண்டு சரித்திரங்களை காட்டுகிறார். கிருஷ்ணனும் சத்யபாமை பிராட்டியும் அர்ஜுனனும் திரௌபதியும் ஒரே படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சஞ்சயன் வருகிறானாம். அவன் வருகிறான் என்று தெரிவித்தவுடன் கிருஷ்ணன் பெருமாள் அருள் செய்கிறாள். இந்த இருப்பு, நாம் இப்படி இருக்கிறோமே அர்ஜுனனும் நாமும் இருக்கிற இருப்பு கண்டால் ரொம்ப சந்தோஷப்படுபவன் சஞ்சயன். அவனுக்கு வஞ்சனையே கிடையாது. அதனால நாம் இப்படி இருக்கக்கூடிய இருப்பை காட்ட வேணும் என்கிறானாம். அர்ஜுனனுடைய புத்திரன் அபிமன்யு வந்தால் கூட உள்ளே விடக்கூடாத தசையிலே விடமாட்டான் கண்ணன். அப்படி இருக்கக்கூடிய தசையிலே சஞ்சயனை உள்ளே அனுமதித்தான். அதற்கப்புறம் இந்த இருப்பு கண்டால் சஞ்சயன் துரியோதனிடத்திலே போய் கண்டிப்பாக சொல்லுவன், இவர்கள்லாம் இப்படி இருக்கிறார்கள், அதனால கண்டிப்பாக நீ அர்ஜுனனை வெல்ல முடியாது, நீ மடிந்தே போவாய் என்று சொல்லுவான் என்று அப்படியே சஞ்சயனும் போய் கூறினானாம். அவனும் புகுந்து கண்டு அப்படியே போய் துரியோதனனுக்கு, கெடுவாய், அவர்கள் இருப்பு கண்டேனுக்கு உன் காரியம் கெட்டதுகிடாய் என்னானிரே என்று காட்டுகிறார். ஆக எல்லாரும் புகழும்படியான சிறந்த பரிசை பெற்றான் சஞ்சயன். இப்படி ஏகாந்தமாக சத்யபாமையும் கண்ணனும் அர்ஜுனனும் திரௌபதியும் இருக்கக்கூடிய இருப்பை கண்டு பொறாமையற்றவனாக சந்தோஷப்படுபவன் என்று தெரிந்து அவனுக்கு இந்த பரிசை கொடுத்தான் கண்ணன் என்று தெரிகிறது. அடுத்து சுகசாரணர்கள் ஸ்ரீராமாயணத்திலே ராவணனுக்கு ஒற்றர்களாக வந்தார்கள். ராமனுடைய பெருமானுடைய பலம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனுப்பினான். அப்பொழுது அவர்கள் எம்பெருமானுடைய வீரத்தையும் அவர்கள் இவனுக்கு விபீஷணனுக்கு ராஜ்யத்தை எம்பெருமான் ராவணர் இருக்கும் பொழுதே கொடுத்தான், பட்டாபிஷேகம் பண்ணினான் என்பதை பார்த்து நீ உயிரோடு இருக்கிறச்சையே அவன் முடிவு கொடுத்து விட்டான். உனக்கு முடி தந்தார்க்கு முடி கொடுத்த ராஜா, உன் தம்பிக்கு லங்கையை கொடுத்தான், வானரங்களும் ஆர்த்து கொண்டது என்ன சொன்னார்களே என்று காட்டப்பட்டிருக்கு. இப்படி அவர்கள் எம்பெருமானுடைய வீரத்தையும் மதிப்பையும் கண்டார்கள். இது நாடு புகழும் பரிசு என்று சொல்லப்படுகிறது. நம்மாழ்வார் இதையே ஒழிவில் காலம் என்கிற பதிகத்திலே திருவாய்மொழி 3:10 திருவாய்மொழி இதிலே 11வது பாசுரம் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே என்று அருளி செய்கிறார். அதாவது தாழ்வரப்பி மண்தாவிய ஈசனை நீழ்பொழில் குருகூர் சடகோபன் சொல் கேழாயிரத்து 10 வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே என்று இந்த திருவாய்மொழியை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமானுடைய கைங்கரியம் கைங்கரிவ ஐஸ்வர்யம்ங்கிறது கிடைக்கும் என அருளி செய்கிறார். இத்திருவாய்மொழி அபியசிக்க வல்லார் ஆழ்வார் பிரார்த்தித்தபடியே திருவேங்கடமுடைய திருவடிகளிலே எப்பேற்பட்ட அடிமைகளும் செய்யப்பெறுவர் என்கிறார் என வியாக்கியானம். அதுவும் நாடு புகழும்படியாக எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பெறுவர்கள் என ஞாலம் புகழவே வாழ்வர் என காட்டுகிறார். அன்றைய தினம் ஸ்ரீராமாயணத்திலே இளைய பெருமாள் எப்பேற்பட்ட கைங்கரியத்தை பெற்றார் என்று நாடே புகழ்ந்தது. சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்காணம் அடைந்தவனே என்று அனைவரும் செய்யக்கூடிய கைங்கரியத்தை இளைய பெருமாள் ஒருவரே காட்டிலே அன்று செய்தார் என்று பார்க்கிறோம். நாட்டுக்கு வந்தவுடன் கூட சுயம்பாக்கத்திலே வயிறு வளர்த்தவன் என்று காட்டப்படுகிறது. இப்படி தனியாக இருக்கும் பொழுது எல்லா கைங்கரியத்தையும் செய்தவன் அங்கே போன உடனேயும் ஒரு கையால் வெஞ்சாமரத்தையும் ஒரு கையால் திருவன் கொற்ற கொடையும் ஏந்தி கைங்கரியம் செய்தான் என்று காட்டப்படுகிறது. அப்படி உலகமெல்லாம் புகழும்படியாக இளைய பெருமாள் ஒருவரே அவர் பெற்ற பேர் என்ன இங்கனே படை வீடாக கொண்டாடினார் போலே அதை போலவே இவர்கள் பேறு பெறுவர்கள் என காட்டியிருக்கிறார் நம்பிள்ளை. மேலும் ஒரு விஷயம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு என்ன ஆண்டாள் அருள் செய்கிறாள். முதல்ல ஆடை உடுப்போம் என்ன நப்பினை பிராட்டியும் கண்ணனுமாக இவர்களுக்கு ஆடையை அணிவித்தருளவோனும் பிறகு பால் சோறு உண்ணவோனும் நடி நெய்யுண்ணும் பாலுண்ணோம்னு சொன்னான். இது நோன்பு காலம் விரத காலம் இப்பொழுது முடிந்துவிட்டது. அதனால எம்பெருமானோடு சேர்ந்தபடியினாலே அந்த போக்கிய பதார்த்தங்கள் எல்லாம் வேணும் என்று அருள் செய்கிறாள். சரி, ஆடை உடுப்போம்னா முன்பு எதுவும் உடுக்காமல் இருந்து இப்பொழுது உடுப்போம் என்கிறார்கள் என்று அவன் உடுத்த உடுக்குமீரே என்று காட்டப்பட்டிருக்கு. அப்படி எம்பெருமானே சாத்தி தரட உடுத்தி அதை கொடுக்க வேணும் என்ன அறையில் பீதக வண்ணவாடை கொண்டு என்று காட்டியிருக்கிறார் இங்கே நாயனார். இப்படி எம்பெருமான் இடுப்பிலே கட்டி கொண்ட வஸ்திரம் அவனுடைய வியர்வையானது நன்றாக அறையிலே தங்கியிருக்கும் அந்த ஆடை கொண்டு எம்பெருமானுடைய பிரிவை தவிர்த்து கொள்ள வேணும். அதற்காக வாட்டந்தனிய வீசீரே என்ன ஆண்டாள் பிரிவிலே சொன்னாள். அதை போல இப்போ சேர்ந்திருப்பதனாலே அப்படிப்பட்ட கூடை அதாவது உடையானை அணிய வேண்டும் என ஆசைப்படுகிறாள். உடுத்து முசித்து வேர்ப்பு மனத்தோடு கூடின கூரை மாறாடப்பட்ட உடையாயிருக்கை என்ன எம்பெருமானுடைய வஸ்திரம் இவர்களுக்கு வந்து சேர வேணும் என்ன பிறகு அதன் பின்னே பால் சோறு என பின்னே பால் சோறு மூட நெய் வைத்து உண்ணபோனும் என தெரிவிக்கிறாள். பெரியாழ்வாரும் இதை போலவே அருளி செய்துள்ளார். திருப்பல்லாண்டிலே 9வது பாட்டு உடுத்து களைந்த நின் பீதக வாடை உடுத்து களத்ததுண்டு என இங்கே ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாலிசோரன் ஆண்டாள் அருளி செய்தது பெரியாழ்வாரை அடியுத்தியே இருக்கிறது. நாயனாரும் அதையே காட்டுகிறார். அதன் பின்னே என்ன பீதகவாடை உடுத்தால் களத்தது உண்ணும் அத்தனையிரே என்ன காட்டி அருள்கிறார். இதிலிருந்து நன்றாக தெரிகிறது ஆண்டாள் பெரியாழ்வாரை அடியுத்தி இப்பாசுரத்தை அருளி செய்துள்ளார் என்ன. ஆக ஆண்டாள் நைசியர் எவ்வாறு மத்தாழ்வாருடைய அருளி செயலை அடியுத்தி திருப்பாவை அருளி செய்துள்ளாள் என்ன கூடாரை விழும் சீர் கோவிந்தா என்கிற பாசுரத்தை கொண்டு அனுபவித்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.